எந்த ஒரு மெய்யறிவு இலக்கியத்தை பயின்றால் அதை விட்டு இன்னொரு நூலை சென்று தேட வேண்டாமோ, எந்த ஒரு உபதேசத்தை கேட்டால் அதற்கு பின்னாலே எந்த விளக்கமும் தேவைப்படாதோ, எந்த ஒரு மணி விளக்கின் ஒளியிலே நம் வாழ்க்கையை அமைத்துக் கொண்டோம் என்று சொன்னால் அந்த வாழ்க்கையிலே அமைதியும் மகிழ்ச்சியும் நிறைந்து வருமோ, இந்த சிறப்புகளெல்லாம் கொண்ட யோக வாசிஷ்டம் என்ற கிரந்தத்தை அடிப்படையாக கொண்ட ஒரு ஆன்மீக பயிற்சியிலே நாம் இங்கே கூடியிருக்கின்றோம். எப்போது கூடியிருக்கிறோம் என்றால் நிறை மாதமான இந்த மார்கழியிலே கூடியிருக்கிறோம். மார்கழி ஏன் நிறை மாதம் என்று சொன்னார்கள்? கீதையிலே பரம்பொருளாகக்கூடிய அந்த கண்ணபிரான் வாக்காக ஒன்று வருகின்றது. நான் விருட்சங்களிலே கற்பக விருட்சம், பசுக்களிலே காமதேனும், ருதுக்களிலே வசந்தம், மாதங்களிலே நான் மார்கழி. ஏன் நிறை மாதம் என்று சொன்னார்கள் என்றால் கழனி நிறைந்து மனிதனுடைய உழைப்பு களஞ்சியத்துக்கு அடுத்த மாதம் தை மாதம் வர இருக்கின்றது. எனவேதான் தை பிறந்தால் வழி பிறக்கும் என்பதாக ஒரு சொல் இந்த நாட்டிலே வந்தது, ஒரு மொழி இந்த நாட்டிலே வந்தது. அந்த மார்கழி அடுத்து வருகின்றதே, அந்த தை மாதத்தை வரவேற்க வேண்டும் என்று தமிழக கவிஞர் ஒருவர் எண்ணினார். அவர் உள்ளுணர்வாக அவர் அறியாமலேயே ஒரு கருத்து எழுந்து வந்தது. உலக சரித்திரத்தில் எத்தனையோ நாகரிகங்கள் இருந்தனவே, கிரேக்க நாகரிகம் என்பதாக ஒன்று இருந்தது, கிரீக் சிவிலைசேஷன். இப்போது எங்கே இருக்கின்றது? புதைபொருள் வளாகாவிலே சென்றடைந்து விட்டது. ரொமானிய நாகரிகம் என்று ஒன்று இருந்தது, அது எங்கே போனது? சரித்திரத்தின் ஏடுகளுக்குள்ளே தான் இருக்கிறது, நிலைத்து நீடிக்கவில்லை. ஆனால் இந்த நாட்டு கலாச்சாரம், பண்பாடு, நாகரிகம் ஒன்று வாழையடி வாழை என தொடர்ந்து சென்று கொண்டிருக்கின்றதுவே, ஏன் என்ற வியப்பு அவரை எரியாமல் அவர் வருகின்றது. அந்த கவிஞர் சொல்வார், மார்கழிக்கு பெண்ணாக மாசிக்கு தாயாக பேர்கொழிக்க வந்த பெட்டகமே தைப்பாவாய், எங்கள் சமுதாயம் 7000 ஆண்டு திங்கள் போல் வாழ்ந்து செங்கதிர் போல் ஒளி வீசும், மங்காத போர்க்களத்தும் மாளாத வீரர் படை கங்குல் அகமென்றும் காலை புறமென்றும் பொங்கி விளையாடி புகழேட்டில் குடியேறி தங்கி நிலைத்து தழைத்திருக்கும் கட்சியினை கண்காண வந்த கலைவடிவே மித்திலமே பொங்கல் பால் பொங்கி பூ உதிர்ப்பாய் தைப்பாவாய் என்று சொல்லுகின்றார். ஏன் இந்த நாகரிகம் நீடித்துக் கொண்டே போகிறது? பாரத நாட்டு நாகரிகம் என்று பார்த்தால் எந்த ஒரு சமுதாயமும் எந்த நாகரிகமும் எடுத்துக்கொண்டால் எதை அபிலாட்சியாக வைத்துக் கொண்டிருக்கிறதோ அந்த அபிலாட்சி நிறைவேறிவிட்டது என்றால் அந்த நாகரிகமானது இல்லாததாகி போகும். கிரேக்க நாட்டிலே மிகப்பெரிய தத்துவத்தை கண்டுகொண்டார்கள். அந்த தத்துவம் உலகெங்கும் பரப்ப வேண்டும் என்று அவர்கள் அபிலாட்சியாகி போனது. சாக்ரட்டிஸை தொடர்ந்து அரிஸ்டாட்டில், பிளேட்டோ அத்தனை பேர் வந்தார்கள். அவருடைய தத்துவம், கிரேக்க பிலாசபி இன்றும், கிரேக்க தத்துவம் இன்றும் உலக அமைப்பில் நன்றாக பரவி இருக்கிறது. பரவிவிட்ட பிறகு அபிலாட்சி நிறைந்து போனது. அதற்கு பிறகு அந்த நாகரிகம் நீடிக்கவில்லை. ரோமானிய நாகரிகம் இருந்தது, என்ன செய்தது? உலகம் முழுவதும் ராணுவ ஆட்சி செலுத்த வேண்டும். ஜூலியஸ் சீசரானவர் ஆப்பிரிக்கா கண்டம் வரை சென்றார். ஒரு பக்கத்திலே இன்னொரு திசையில கிரேட் பிரிட்டன் வரை வந்தார். இப்படி உலகெங்கும் ராணுவத்திலே மிகவும் சிறந்தவர்கள் என்ற பெயர் நாட்டியாகிவிட்டது. அந்த நாகரிகமானது உள்ளடன் இல்லாது போனது, சரிந்து போனது. இந்த நாட்டு அறிஞர்கள் கண்டார்கள், உலகையில் எந்த வெற்றிகளை ஈட்டினாலும் இறுதியாக இல்லாததாகி போகின்றது. ஆக உலக பிரபஞ்சத்தை பார்த்தாலும் சரி, உலக இயக்கத்தை பார்த்தாலும் சரி, அத்தனையும் சுழன்று கொண்டே இருக்கின்றன, மாறிக்கொண்டே இருக்கின்றன, சேதப்பட்டு கொண்டே இருக்கின்றன. இதற்கெல்லாம் அடிப்படையான ஒன்று, சேதப்படாத ஒன்று இருக்க வேண்டுமே, அசையாத ஒன்று இருக்க வேண்டுமே, நிலையான ஒன்று இருக்க வேண்டுமே என்று ஆராய்ச்சி செய்து கொண்டு போனவர்கள் அந்த நிலையான மெய்ப்பொருளை கண்டுகொண்டு விட்டார்கள். அந்த மெய்ப்பொருளிலே மனதை செலுத்தி விட்டார்கள். எனவே நிலையாக அது ஒன்று இருக்கின்ற காரணத்தாலே இங்கேயும் நாகரிகம் நிலைத்து கொண்டு போகிறது. இந்திய திருநாட்டிலே பிறந்த அத்தனை பேரும் மிகவும் பேறு பெற்றவர்கள். அதுவும் தென்னகத்திலே பிறந்து விட்டோம், தமிழை தாய்மொழியாக கொண்டு விட்டோம், தமிழ் விளக்கங்களை கேட்க முடிகிறது என்றால் அதை விட வாழ்க்கையில பெரும்பேர் கிட்டவே கிட்டாது. ஏனென்றால் இதுதான் சித்தர்கள் வாழ்ந்த பூமி. சித்தர்கள் என்று சொன்னால் யார்? அந்த மெய்ப்பொருளை எப்பொழுதும் சித்தத்திலே வைத்திருக்கக்கூடியவர்கள் சித்தர்கள். ஆண்டவருடைய தந்தையை விஷ்ணு சித்தர் என்று சொல்வார்கள். விஷ்ணுவை சித்தத்திலே வைத்துக் கொண்டிருந்தவர் என்ற காரணத்தாலே சித்தர்கள் என்றால் சித்த விளையாடக்கூடியவர்கள் என்பதே அல்ல. பாரதி இதை சொல்கிறான். அவர்கள் அந்த தினமும் வாழ்க்கையை புது வாழ்க்கையாக தொடங்குவார்களாம். நன்று, இந்த கணம் புதிதாய் நான் பிறந்து விட்டேன், நான் புதிய, நான் கடவுள், நலிவில்லாதோன் என்று இந்த புவியின் மிசை வானோர் போல ஏன்றிடுவார் சித்தர் என்பார். பரம தர்ம குன்றின் மீது ஒரு பாய்ச்சலாக பாய்ந்து குறிப்பிட்டார், கேடற்றார், குலைதல்லற்றார், குறியனந்த முடியாராய் கோடி செய்தும் குவலயத்தில் வினைக்கெடுமை படாதாராகி செறிவுடைய பழவனியாம் இருளை செற்று தீனி போல் மண்ணின் மிசை தெரிவார் மேலோர். அப்படிப்பட்ட ஒருவருடைய குறிப்பு யோகாஷ்ட நூலே வருகின்றது. அவர் ஆகாசஜ பிராமணன் என்று அவர்களை சொல்கிறார்கள். பிராமணன் என்றால் அது ஒரு காரண சொல், பிரம்மம் பிளஸ் அனன் பிராமணன். தமிழ் உலக தொன்மையான மொழிகளில் ஒன்று என்ற இந்த நிலை மாதிரி ஆராய்ச்சியாளர்கள் இப்பொழுது உலகத்தில் மிகவும் தொன்மையான ஒரே மொழி தமிழ் என்று கண்டுகொண்டிருக்கின்றார்கள். எத்தனையோ சொற்கள் இந்த மொழியில தொடங்கி பிற மொழிகளுக்கு சென்று இருக்கின்றன. யாரும் அதை சுவடு வைத்துக் கொள்ளாத காரணத்தாலே நம்ம இணைப்பு தெரியாது போய்விட்டது பிற்காலத்தில். அதுபோல கல்ச்சர் என்ற ஒரு நல்ல சொல் ஆங்கிலத்தில் இருக்கிறது, அது தமிழில் இருந்து சென்றது. கலாச்சாரம் என்பது கலை பிளஸ் ஆச்சாரம், கலாச்சாரம். கலை என்றால் அழகுபடுத்துவது, ஆச்சாரம் என்றால் ஒரு ஒழுங்குமுறை. ஆக அழகிலே ஒரு ஒழுங்கு வருகின்ற கொண்டு கலாச்சாரமாகி போகின்றது. அது சுருக்கமாக ஆங்கிலத்தில் கல்ச்சர் என்று போனது. இப்படி எத்தனையோ சொற்கள் தமிழிலிருந்து அங்கே சென்றிருக்கின்றன, தமிழிலிருந்து வடமொழி கூட போயிருக்கின்றன. அதை யாரும் சரியாக அதை குழு வைத்துக் கொள்ளவில்லை, தடையும் வைத்துக் கொள்ளாத காரணத்தாலே இப்போ இதை விளக்கம் தெரியாது தவித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த விளக்கங்களை எல்லாம் சிறிது நாம் பார்க்க போகிறோம். அந்த யோகவாஸ்திரத்திலே ஒரு குறிப்பு இருக்கின்றது, ஆகாசஜ பிராமணன் என்பவரை பற்றி. பிராமணன் என்று சொன்னால் பிறவியை குறிப்பதே அல்லது சமுதாயத்தை ஜாதியை குறிப்பதே அல்லது, பிரம்மம் பிளஸ் அனன் பிராமணன். பிரம்மம் என்றால் மெய்ப்பொருள், அனன் என்றால் அணுகுதல் என்ற சொல்லில் இருக்கக்கூடிய பகுதி, முதல் பார்ட், ஃபர்ஸ்ட் பார்ட். ஆக பிரம்மம் பிளஸ் அனன் பிராமணன் என்றால் மெய்ப்பொருளுக்கு நெருங்கி வந்தவன். எந்த அளவு நெருங்கி வருகிறான், கிட்டத்தட்ட அதுவாகவே ஆகின்ற அளவுக்கு நெருங்கி வந்து விடுகிறான், அவன் பிராமணன் ஆகி போறான். ஆகாசஜ பிராமணன் என்றால் அந்த ஆகாச துகள் வடிவமாகவே இருக்கக்கூடிய பிராமணன். ஆக காலதேவன் என்ன செய்கிறான், பிரபஞ்சம் முழுவதும் தன் பணியை ஆற்றிக்கொண்டிருக்கிறான். அந்தந்த உயிருக்கு முடிவு கெட்டுக்கொண்டே போகிறான், நட்சத்திரங்கள் கோள்கள் கிரகங்கள் அத்தனைக்கு முடிவு கெட்டுக்கொண்டே போகிறான். இந்த ஆகாசஜ பிராமணன் வாழ்ந்து கொண்டே போகிறான். அவனுக்கு வியப்பாக இருக்கிறது காலதேவனுக்கு. காலத்தேவன் ஆகாசஜ பிராமணன் என்ன எண்ணுகிறான்னு பற்றி இவன் எங்கேயோ கணக்கு தப்பிவிட்டது, சித்திரகுப்தன் கணக்கு. ஆக இவர் வாழ்ந்து கொண்டே போகிறார், இந்த வாழ்க்கைக்கு முடிவு கட்ட வேண்டும் என்று ஆகாசஜ பிராமணன் நோக்கி செல்லுகிறான். செல்ல முடியாத அளவுக்கு ஒரு பெரிய தீ வந்து அவனை விலக்கி நிற்கின்றது. இவனுக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை. தன் எஜமானர் யமதர்மராஜனிடம் செல்கிறான். சென்று இந்த ஆகாசஜ பிராமணன் வாழ்ந்து கொண்டே இருக்கிறார், அவர் வாழ்க்கைக்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும், என்னால் அவரை அணுகவே முடியவில்லை, நான் என்ன செய்வேன் எஜமானரே. அவன் சொல்லுவான், காலதேவனே ஒன்று நீ திருத்திக் கொள்ள வேண்டும், நீ யார் உயிருக்கும் முடிவு கட்டவில்லை, அவரவர்களுடைய வினைப்பதிவுகள் அந்த உயிருக்கு அந்த நேரத்தில் முடிவு கட்டி விடுகின்றன. நீ இந்த உயிரை பிரித்துக் கொண்டு வருகிறாயே தவிர நீ அந்த உயிருக்கு முடிவு கட்டுகிறாய் இல்லை. ஆகாசஜ பிராமன் உயிரை பிரிக்க வேண்டும் என்று சொல்கிறாய் அல்லவா, அவருடைய கர்மப்பதிவு எங்கே என்று தேடிப்பார். காலதேவன் பிரபஞ்சம் முழுவதும் சென்று பார்க்கிறான், அவருடைய கர்மப்பதிவு இல்லவே இல்லை. ஏனென்றால் அவர் பற்றி வைத்து எந்த ஒரு செயலையும் செய்யவே இல்லை, அவர் செய்த செயல் அத்தனை மனித சமுதாயத்துக்கு நன்மையாக வந்து கொண்டிருக்கின்றன. காலதேவன் தோல்வி கண்டு யமதர்மராஜனிடம் வருகிறான், அவருடைய கர்மப்பதிவை நான் கண்டிலேன், நான் யாது செய்வேன். யமதர்மராஜன் சொல்லுவான், அவருடைய உயிரை நீ பறித்து விட முடியாது, அவராக விட்டுக் கொடுத்தால்தான் உண்டு. இது யோகவாஸ்திரத்தில் வரக்கூடிய ஒரு அரிய குறிப்பாகும். இது போன்ற நல்ல விளக்கங்கள்லாம் யோகவாஸ்திரத்தில் வருகின்றன. ஆகவே நாம் மருந்து வைத்து ஏன் இந்த ஆன்மீக பற்றி ஏற்றுக்கொள்ள வேண்டும், நான் மிகவும் கவனமாக போட்டிருக்கிறோம் யோகவாஸ்திரத்தின் சாரம் என்று. யோகவாஸ்திரத்தை எடுத்துக்கொண்டு செய்யுள் பதவுரை பொழிப்புரை கொடுக்கப் போவதில்லை நாம். அதில் கற்றிருந்த பண்டிதர்கள் செய்கிறார்கள், செய்வார்கள், அவர்கள் செய்து கொண்டிருப்பார்கள், அவர்கள் அவர்களை வேலை செய்திருக்கிறார்கள். நாம் லேமன் டு லேமன், டாக்கிங் டு லேமன் என்று நான் சொல்வதுண்டு. அது போலவே ஏழை கேட்ட எள்ளுருண்டை என்று சொல்வார்கள். அந்த வகையிலே அந்த யோக வாசிஷ்டம் மிக அரிய இலக்கியம் என்று நான் கண்டேன். வாழ்க்கையை செம்மைப்படுத்தக்கூடிய இலக்கியம் என்று நான் கண்டேன். இட் கேன் ரீஸ்ட்ரக்சர் யுவர் பர்சனாலிட்டி, இட் கேன் ரீஸ்ட்ரக்சர் யுவர் லைஃப். சென்ற முறை ஒரு 15 நாள் தமிழில் போட்டோம், பிறகு அதை தொடர்ந்து ஆங்கிலத்திலும் போட்டோம், மதுரையிலும் போட்டோம். நிரம்ப பேர் வாழ்க்கை இங்கே மாறி போனதை என்னாலே கண்டுகொள்ள முடிந்தது. சிலர் புலால் உணவை விட்டுவிட்டார்கள், நான் விட வேண்டும் என்று சொல்லவில்லை, அவர்களவே விட்டுவிட்டார்கள். பலருக்கு வாழ்க்கையில் பல நன்மைகள் வரத் தொடங்கின, அமைதி பெறத் தொடங்கினார்கள். இன்று எனக்கு அது பற்றி கடிதங்கள் எல்லாம் வந்து கொண்டிருக்கின்றன. அறிய வேண்டுவதை அறிந்து கொள்ளப் போகிறோம். வரவேண்டிய இடத்திற்கு வந்து விட்டோம் என்றால் பெற வேண்டிய இதை நாம் பெற்றுத்தான் ஆக வேண்டும். அந்த நிலையிலே நாம் வர வேண்டும். வி ஷுட் நாட் கேதர் ஹியர் ஃபார் மெட்டீரியல் பெனிஃபிட்ஸ். வாட் வி வாண்ட் இஸ் த அல்டிமேட். வென் யூ கெட் த அல்டிமேட், யூ கெட் எவ்ரிதிங் இன் லைஃப். அதற்காகத்தான் போக வேண்டும். இந்த யோகவாசிஷ்ட இலக்கியம் எப்படி உருவானது என்று சொன்னால், ராமபிரானவன் ஒரு 15-16 ஆண்டுகளான வயதான பிறகு முறை சார்ந்த கல்வி குருகுலவாசம் முடிந்து விட்டது. அதற்கு பின்னாலே தீர்த்த யாத்திரை சென்று வருகிறான். வந்து அயோத்திக்கு திரும்பி வந்த நேரத்தில் அவனுக்கு உள்ளத்தில் யாக்கை நிலையாமை, உலகத்தில் அத்தனை நிலையாக இருக்கின்றது, இதையெல்லாம் எண்ணி எண்ணி பார்த்து சாத்விக விரக்தி ஒன்று உருவாகி விடுகிறது. ஆக தன் பணிகளை ஏதும் செய்தான் இல்லை. பட்டதர இளவரசன், அவன் சில பணிகளை செய்ய வேண்டும், செய்கின்றான் இல்லை. அவன் அனுஷ்டானங்களையும் விட்டுப்போனான். கவலையோடு உட்கார்ந்து போவதாக தெரிகின்றது, வியாகுலத்தோடு இருக்கிறான். இவனை பார்த்துவிட்டு அவனுடைய சகோதரர்களும் அண்ணன் போன வழி இவர்களும் போகிறார்கள். அவர்களும் வாழ்க்கையிலே எந்த ஒரு பற்றும் இல்லாது வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். தசரத மன்னுக்கு செய்தி வருகிறது. அந்த நேரத்தில் விஸ்வாமித்திரர் வந்து ராமனுடைய உதவியை நாடுகிறார். ராமபிரான் சபைக்கு வருகிறான், அரச சபைக்கு. அந்த இடத்துல வந்து தன் உள்ளத்தில் அலைக்கக்கூடிய கேள்விகள் அத்தனையும் ஒரு எரிமலையை போல வெடித்து விளக்கி விடுகின்றான். விளக்கிவிட்டவன் சொல்லுவான், ஐயா, உடல் அளவிலே எல்லை கட்டி கொண்டு இருக்கின்ற அஞ்ஞானத்தில் வாழ்கின்ற ஒருவனுக்கு மெய்யிரவு நூல்கள் பாரமாகி போனதையா, அதுபோலவே ஞானம் இல்லாதவனுக்கு மனமே பாரமாகி போனதையா, உடலே பாரமாகி போனதையா, அந்த நிலையிலே நான் இங்கே வந்திருக்கிறேன். ஏ மரணம் தானே இறுதியாக வரப்போகிறது, எப்படியோ வாழ்கிறேன், எப்படியோ மாய்கிறேன், அதனால என்ன, நான் பட்டத்து இளவரசனாக இருப்பானேன், அரசு பதவி ஏற்பானேன், எதுவும் ஏற்க வேண்டியதில்லையே, அத்தனையும் அழிந்து பிடிக்கிறது, பெற்றதையெல்லாம் நான் இழந்து கொண்டே இருக்கிறேனே, குழந்தையாக நான் உலகத்தில் என்னை கண்டுகொண்டேன், பிறகு இளமை பருவம் வந்தது, குழந்தை பருவம் இல்லாமையாகி இல்லாததாகி போனது, இளமை பருவம் நிரந்தரம் என்று எண்ணிக்கொண்டிருந்த நேரத்தில் வயோதிகம் வந்து சேர்ந்து விட்டதையா, வயோதிகம் வந்து சேர்ந்து விட்டது என்று பார்த்தால் அதாவது நிலைக்கிறதா என்றால் அதுவும் நிலைக்கவில்லை ஐயா. மரணம் வந்து அதையும் வீழ்த்து விட போகிறது நான் கண்டுகொண்டு விட்டேன். ஒரு மரத்தை கோடாலி வெட்டுவது போல் என்ன ஈகை செய்தவனாக இருந்தாலும் என்ன பேறு பெற்றவனாக இருந்தாலும் மரணம் அவனுக்கு முடிவு கிட்டுகிறதா இல்லையா? ஆக நான் வந்ததையெல்லாம் இழந்து கொண்டே போகிறேன் வாழ்க்கையிலே, அது லாபமாகாது. லாபம் என்பது இழக்காத ஒன்று. அந்த இழக்காத ஒன்று எனக்கு தருவதானால் தாருங்கள், இல்லை என்றால் நான் இனி உணவருந்த போவதில்லை, இனி நான் பேசவும் போவதில்லை என்று தசரதர சபையில் உட்கார்ந்து கொண்டு வருகிறான். ஒரு ஃபர்ஸ்ட் ரேட் கிரைசிஸ் இஸ் ஜெனரேட்டட். மிகப்பெரிய நெருக்கடி இங்கே உருவாகிவிட்டது. அந்த நெருக்கடியை சமாளிக்கின்ற வகையில் வசிஷ்ட முனிவர் உடனடியாக ஒரு பாடம் தொடங்குகிறார். அதில் சொல்வார், ராமனே, நீ கூறிய துன்பங்கள் அத்தனையும் அறியாமையின் காரணமாக வந்தது. அந்த அறியாமைக்கு ஒரே மாற்று மருந்து ஞானமாகும். உன் மனம் என்ற தடாகத்திலே விவேகம் என்ற தாமரை மலர்ந்திருக்கிறது. அதை மயக்கம் என்ற யானை அழிக்க முற்படுகிறது. நீ ஆராய்ச்சி என்ற சிங்கத்தை எழுப்பிவிட்டாய் என்றால் அது மயக்கம் என்ற யானையை சமாளிக்கும். உன் மனம் என்ற தடாகத்தில் மலர்ந்திருக்கக்கூடிய விவேகம் என்ற தாமரை பூரண பொலிவு பெறும். இத்தனை அருமையான இலக்கிய உவமைகள் எல்லாம் அங்கே நிறைந்திருக்கக்கூடிய அதற்கு ஈடான ஒரு இலக்கியம் உலக மொழிகள் எதிலுமே கிடையாது என்று சொல்லிவிடலாம். மிகப்பெரிய இலக்கியம் இது. 32,000 ஸ்லோகங்களை கொண்டது யோக வசிஷ்டம் என்ற நூல். இது வசிஷ்டர் பெருமான் ராமபிரானுக்கு கொடுத்த உபதேசம் என்று சொல்வதை விட ராமபிரான் எழுப்பிய கேள்விகளுக்கு வசிஷ்டர் பெருமான் அளித்த பதில்கள் என்பதாக அமையும். இதுல சாதகனுக்கு முழு சுதந்திரம் தரப்பட்டிருக்கிறது. முதல் முதல்ல சாதகனுக்கு சொல்லுகிறார் வசிஷ்ட முனிவரானவர், ராமனே, ஒரு சிறு குழந்தை ஒரு கருத்தை சொல்லக்கூடும், உன் பகுத்தறிவுக்கு உட்பட்டது என்றால் அந்த கருத்தை நீ ஏற்றுக்கொள்ளலாம். உலகை படைத்தவனே என்று ஒரு கருத்தை சொல்லக்கூடும், உன் பகுத்தறிவு ஏற்கவில்லை என்றால் அந்த கருத்தை நீ நிராகரித்து விடு. அப்படி தொடங்குகிறது அந்த பாடமானது. தலைவிதி என்றால் என்ன, மிக தெளிவான விளக்கம் கிட்டுகிறது. மிகவும் நல்ல முறையிலே அந்த பாடத்தை பயின்ற ராமபிரானவன் 18வது நாளிலே ஜீவன் முக்தனாகி போனான் அந்த நிலை வருகின்றது. ஆக நாமும் இந்த பயிற்சியை மேற்கொண்டோம் என்றால் நிச்சயமாக நான் உத்தரவாதம் அளித்து சொல்கிறேன், நமக்கு ஆத்ம ஞானம் நிச்சயமாக கிட்டோம். மை இன்ட்ரோடக்ஷன் டு யோகா வசிஷ்ட கேந்திர சுவாமி ராம் தீர்த்தாவள்ளி. சுவாமி ராம் தீர்த்தாஸ் வெரி கிளியர் ஆன் த சப்ஜெக்ட் அண்ட் யூஸ் டு கிவ் த எக்ஸாம்பிள் த பேரபிள்ஸ் ரிலேட்டட் வேர் ஐ திங்க் தாட் அவுட் பை ஹிம் பிகாஸ் ஐ டோன்ட் ஃபைண்ட் தம் இன் எனி அதர் புக். தேர் ஆல் பேஸ்ட் ஆன் சயின்ஸ். ஒன் திங் ஹி சைடு, the time has come when you have to blazon forth the message of the Upanishads in modern scientific language.
Rama opened his eyes, rose and bowed to sage Vasishtha. Then he proclaimed to those assembled and to the generations yet to be born, all my doubts are at rest. There is only Brahman and I am that. Transcending joy and sorrow and pleasure and pain, I shall live in the effulgence of bliss and enable others to do the same. Oh, people of the world, know that there is nothing in earth or heaven or elsewhere to equal this Brahmanyana. Rama's clarion call still reverberates in the corridors of time, and we who have tuned our souls to it shall walk the trail of blessedness blazed by him and rise to Jivan Mukti here and in this very earth. That is the promise we have to make to ourselves, because we are entitled to Jivan Mukti. We have come to that stage. That is the stage reached by Bharati after he listens to enlightenment from Govinda Swami. Govinda Swami explains to the philosophy of the universe and the philosophy of Vishwamanmai. And then he says, I have given you the essence of what all is to be known, Bharati. Now you have to work out your own salvation. Saramulla Purudanyanan Sathivittan, Sanjalangal Inivenda Saradam Daivam, Veeramilla Menjudayar Savaneshkanar, Eppozhudhum Veeramikku Vinayil Seivay, Veeramilla Menjudayar Savaneshkanar, Eppozhudhum Arulai Manadhi Thithi Kolvay, பூமியிலே வழங்கியவரும் மதத்துக்கெல்லாம் பொருளினை நாம் எங்களுக்கு புகழக்கெடாய். சாமினி சாமினி கடவுள் நீயே, தத்துவமசி தத்துவமசி நீயே தாம். பூமியில் நீசாமி இல்லை என்று புகழ்வது உன் மனத்துள்ளே புகுந்தமாயே. சாமினி அம்மாயை தன்னை நீக்கி சதாகாலம் சிவோடன சாதிப்பாயே. தட் இஸ் த பாத் ஜீவன் முண்டா. தட்ஸ் த பாத் வி ஆர் செட் அவர் செல்ஸ் டு. வி ஆர் கம் டு தி ஞானமார்க்க. வி ஆர் ப்ரோசீடிங் டு ஜீவன் முண்டா. த ப்ராமிஸ் வி ஷுட் மேக் டு அவர் செல்ஸ் டு சீ தட் ரெஜிஸ்டர் கேரண்டி டு ராமா கம்ஸ் த்ரோ தட் ராமா ஃபைண்டிங் இஸ் அவர் ஓன் ஃபைண்டிங் தட் வி கெட் ஜீவன் முண்டா ஹியர் அண்ட் இன் திஸ் பர்த். வி ஆர் ஆல் குவாலிஃபைட் ஃபார் இட். வி ஆர் ஆல் என்டைட்டில்ட் டு இட் அண்ட் வி ஆர் ரியலி ஆன் த பாத் டு வர்ட் இட். ரெஸ்ட் இஸ் டிபெண்ட் ஓன்லி ஆன் அவர் செல்ஃப் எஃபர்ட். செல்ஃப் எஃபர்ட் வில் கிவ் அஸ் சால்வேஷன். தட்ஸ் இஸ் அவர் சால்வேஷன் லிபரேஷன் வி வாண்ட். இட் வில் மேக் அஸ் ஃப்ரீ ஈவன் இன் திஸ் வெரி லைஃப். தட்ஸ் த ஃப்ரீடம் வி வாண்ட். That's the freedom we shall definitely get. With these promises, I close the proceeding and I'm very happy that so many could benefit in their own way, to their own level they could benefit. In some way, we have been instrumental in bringing it back to the people at large. A layman talking to other layman, that's what has happened here. So in this manner, all we have to take it in our mind and work out our own salvation. Liberation is definite for us and we are definitely entitled. We are qualified for it. We are on the road for it. We don't need brokers for it. We don't need Guru Maharajas for it. We are our own Guru. Our mind is our own Guru. Yoga Vasishtha, the lamp of Yoga Vasishtha is there. In that lamp, we model our life, respect the pattern of our thinking, and definitely get the Jivan Vithi here in this very birth. With these words, I close this proceeding for the day. Thank you very much.